பாதுகாப்பு வேண்டி புகலிடம் கோரி வருபவர்களை ஆஸ்திரேலியா அகதிகள் என்று கண்டறியும் பட்சத்தில் அவர்களுக்கு நிரந்தர பாதுகாப்பு விசா வழங்குவதற்கு பதிலாக தற்பொழுதைய கோயிலிஷன் அரசு அவர்களுக்கு தற்காலிக பாதுகாப்பு விசா அதாவது டிபிவி வழங்குகிறது. டிபிவி விசா 3 வருட விசா என்பது குறிப்பிடத்தக்கது. தற்காலிக பாதுகாப்பு விசா ஆஸ்திரேலியாவில் 1999 முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது. பின்னர் 2008 நீக்கப்பட்டது. 1999 முதல் 2008 வரை 11,000 அதிகமானவர்களுக்கு தற்காலிக பாதுகாப்பு விசா வழங்கப்பட்டது. அவர்களில் 95% பின்னர் நிரந்தர பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 2013 தற்காலிக பாதுகாப்பு விசாவை மீண்டும் புதிய கோயிலிஷன் அரசு அறிமுகப்படுத்தியது. ஆகஸ்ட் 2012 பிறகு சட்டவிரோதமாக படகில் புகலிடம் தேடி வந்தவர்கள் அல்லது போலி ஆவணங்கள் கொண்டு விமானம் வழியாக வந்தவர்கள் ஆகியோரின் பாதுகாப்பு கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்ட பின்னர் அவர்களுக்கு ஆஸ்திரேலியா பாதுகாப்பு வழங்க வேண்டிய சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு 3 வருடமாக தற்காலிக பாதுகாப்பு விசாவே வழங்கப்படுகிறது. 3 வருடத்திற்கு பிறகு அவர்களுக்கு பாதுகாப்பு தேவையா என்று மீண்டும் பரிசீலிக்கப்பட்டு அவர்களுக்கு டிபிவி புதுப்பிக்கப்படும். அகதிகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு பாதுகாப்பு உடல் பரிசோதனைகளுக்காக காத்திருக்கும் ஆகஸ்ட் 2012 முன்னர் வந்த புகலிடக் கோரிக்கையாளர்களின் நடைமுறைகள் நிறைவடைந்த பின்னர் அவர்களும் தற்காலிக பாதுகாப்பு விசாவிற்கே விண்ணப்பிக்க வேண்டும். தான் 2012 தொடக்கப் பகுதியில் படகு மூலம் கிறிஸ்துமஸ் தீவு வந்தடைந்ததாக கூறுகிறார் இந்த புகலிட கோரிக்கையாளர்.
யாழ்ப்பாணத்திலிருந்து நான் ஆஸ்திரேலியா வர்றதுக்காண்டி 14 படகுல நான் பயணிச்சு கிறிஸ்துமஸ் தீவை வந்து நான் இறங்கினேன். அங்க 2 வச்சிருந்தாங்க. கேட்க வேண்டிய விசாரணை விசாரிச்சு போட்டு எங்களை கொண்டு வந்து இப்ப வந்து டார்வின் கேட்டின் முகாமில் வச்சிருந்தோம் 2. அதுக்கு பிறகு குயின்ஸ்லாந்துல 2 வச்சிருந்தேன். 2012 கடைசியில பாதுகாப்பு விசாவுக்கு விண்ணப்பிச்சுட்டு நாங்க வழியில வந்தாங்க.
இவரின் பாதுகாப்பு கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொழுதும் அவருக்கு நிரந்தர பாதுகாப்பு விசா வழங்கப்பட மாட்டாது. அவர் தற்காலிக பாதுகாப்பு விசாவுக்கே விண்ணப்பிக்க வேண்டும். இவ்வாறு தற்காலிக பாதுகாப்பு விசாவிற்கு விண்ணப்பிக்க தகமை பெற்றிருக்கும் சிட்னியை சேர்ந்த அகதிகளுக்கு உதவி செய்வதற்காக சிட்னியில் தமிழ் தகவல் மையம் இயங்கி வருவதாக கூறுகிறார் அந்த மையத்தை சேர்ந்த சுஜன் செல்வன் அவர்கள்.
தமிழ் தகவல் மையம் என்ற ஒரு அமைப்பை தொடங்கினோம். இது நோக்கம் என்னவாக இருந்ததுனால் இப்ப அடிப்படையான போம்புகள் விண்ணப்ப படிவங்கள் நடக்கின்றது, சில மொழி சார்ந்த உதவிகளை வழங்குறது, அப்படியான இதுகளுக்காண்டி நாங்கள் இதை தொடங்கியிருந்தோம். இப்போது முக்கியமாக நாங்கள் கவனம் செலுத்துகின்றது இந்த ப்ரொடெக்ஷன் விசா பிவி அப்ளிகேஷன் ஃபார்முக்கு விண்ணப்ப படிவத்துக்கு நாங்கள் உதவி செய்து கொண்டிருக்கின்றோம்.
தற்காலிக பாதுகாப்பு விசாவிற்கு விண்ணப்பிக்க தகமை பெறுபவர்களுக்கு திணைக்களம் கடிதங்கள் அனுப்பி வருகின்றன. இந்த கடிதங்கள் கிடைக்கப்பெற்ற பின்னர் 60 இவர்கள் தற்காலிக பாதுகாப்பு விசாவிற்கு விண்ணப்பிக்க வேண்டும்.
இதுல முக்கியமாவே ஃபேஸ் பண்ற இப்பத்த பிரச்சனையா இருக்கின்றதா, ஒரு குறிப்பிட்ட கால பகுதியில இத அவைகளுக்கு அந்த உதவிய கொடுக்கறது. தொடக்கத்துல 28 கால பகுதி கொடுத்தவனும் இந்த விண்ணப்ப படிவத்தை நிரப்புறதுக்குன்னு சொல்லி இப்ப அது 60 ஆக்கி இருக்கணும். ஆனா ஒரு குறுகிய தொண்டர்களை வச்சு சில பேர் கிட்டத்தட்ட 2,000 தமிழ் மக்கள் வழியால வெயிட் பண்ணி கொண்டிருக்கணும் இந்த ஃபாஸ்ட் ட்ராக்கிங் ப்ராசஸுக்கு கீழே. சோ அவைகளுக்கு இந்த உதவியை வழங்குறன்றது கொஞ்சம் நீண்ட கால பகுதி இருக்கின்றது. அது ஒரு இப்பத்தி ஒரு பிரச்சனையாக நான் கணிக்கின்றேன்.
தற்பொழுது பல புகலிட கோரிக்கையாளர்களுக்கு ஆஸ்திரேலிய அரசாங்கம் சட்ட ஆலோசனை உதவிகளோ அல்லது மொழிபெயர்ப்பாளர் உதவிகளையோ வழங்குவது இல்லை. இது இவ்வாறு இருக்க தங்களின் தமிழ் தகவல் மையத்தை போன்று தமிழ் விமன்ஸ் டெவலப்மெண்ட் குரூப்ஸ் தமிழ் மகளிர் அபிவிருத்தி குழுவை சார்ந்த தொண்டர்களும் ஓபன் நூலகத்தில் உதவிகள் புரிந்து வருவதாக சொல்லுகிறார் சுஜன் செல்வன்.
சட்ட ஆலோசனைகள் இல்லை, சரியான மொழிபெயர்ப்பாளர்கள் இல்லை, இதெல்லாம் ஒரு தட்டுப்பாடு, ஒரு பிரச்சனை. போதும் அதை எல்லாம் காரணம் தற்போதைய அரசாங்கத்தின் அதற்கு அந்த பட்ஜெட்டை குறைக்கோள் பண்றது, காசு செலவுகளை குறைக்கோள் பண்றதுக்காண்டி மொழிபெயர்ப்பாளர்களை குறைத்திருக்கின்றார்கள், சட்ட ஆலோசனையாளர்களை குறைத்திருக்கின்றார்கள். அதனால் கூடுதலான ஆட்கள் தமிழ் சமுதாயத்தின் உதவிகளை காண்டி நாடி நிற்கின்றார்கள். அதே நேரத்தில் அந்த சமுதாயத்தில் இருந்து கிடைக்கும் உதவி செய்வதற்கு ஒரு குறிப்பிட்ட நபர்களை இருக்கின்றார்கள். அதனால் நீண்ட காலம் கொடுத்திருக்க வேண்டியிருக்கின்றது.
இவ்வாறு காத்திருக்க முடியாமல் போறவர்கள் அல்லது காத்திருக்க கால அவகாசம் இல்லாதவர்கள் தனியார் வழக்கறிஞர்களை நாட வேண்டிய சூழ்நிலை தற்பொழுது நிலவுகிறது. அவ்வாறு தனியார் வழக்கறிஞர்களை நாடும் அகதிகள் பல பிரச்சனைகளை எதிர்நோக்குகின்றனர் என்கிறார் சுஜன் செல்வன்.
ஒன்று, சரியான வழக்கறிஞர்களை கண்டுபிடிப்பது ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. ஏனென்றால் இதில் எந்த வழக்கறிஞர் என்னுடைய நாட்டு தகவல்களை, கண்ட்ரி இன்ஃபர்மேஷனை இடிந்து கோரிக்கையை சரியான ஒரு வழியில் எடுத்துக்கொள்வார் என்றது ஒரு கேள்விக்குறி ஒன்றும். அதுக்கு அடுத்ததாக பணம் செலவு என்று ஒரு இருக்கின்றது. கிட்டத்தட்ட 1500 டாலர்ல இருந்து $8,000 சார்ஜ் பண்ணுகின்றார்கள் இந்த கோரிக்கைக்கு. தற்போது வேலையாற்றி இருக்கின்ற தமிழ் அகதிகள் பணத்தை சேர்ப்பதற்கு அவர்களும் இந்த வசதி இல்லை. அது இன்னும் ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. சரியான சட்ட ஆலோசனைகளை பெறுவதில்லை.
இவ்வகையான சூழ்நிலையிலேயே தங்களது தமிழ் தகவல் மையம் ராக்ஸ் அமைப்புடன் இணைந்து அகதிகளுக்கு உதவிகள் புரிந்து வருவதாகவும், ஏற்கனவே அகதிகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் தற்காலிக பாதுகாப்பு விசாவிற்கு விண்ணப்பிக்கும் போது ஏற்கனவே அவர்கள் விண்ணப்பித்த பாதுகாப்பு விசா விண்ணப்பத்தில் உள்ள கோரிக்கைகளையும் அந்த முடிவு அறிக்கையையும் இணைத்து தற்காலிக பாதுகாப்பு விசாவிற்கு விண்ணப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் சுஜன்.
கவலைக்குரியமான ஒரு விடயம் கூடிய, ஏனென்றால் இவ்வளவு பொறுத்திருந்து அவர்கள் அகதி என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள், அவர்களுக்கு நிரந்தர விசா கிடைக்கும் என்று. ஆனால் தற்போது அவர்களுக்கு அந்த கடிதம் வந்திருக்கிறது, அவர்களும் 3 வருஷ விசா இல்லாட்டி 5 வருஷ விசாக்கு போகணும் என்று. நான் கதைத்த சில சட்டத்தரணிகள் எனக்கு என்ன சொல்லியிருக்கின்றார்கள் என்றால், அவர்கள் முந்தி ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த அகதி என்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த கடிதத்தையும் அதே நேரத்தில் முந்தி கொடுத்த கிளைம்ஸை வச்சு அவர்கள் அந்த புது விண்ணப்ப படிவத்தையும் போடுகிறார்கள். என்ன காரணத்துக்கு என்றால், நாங்கள் அதே கோரிக்கைகளின் அடிப்படையில் தான் இப்போதையும் அவர்கள் திருப்பி நாட்டுக்கு போக இயலாது என்ற ஒரு இதை வந்து கொடுக்கின்றார்கள். இதில் இன்னொரு சின்ன பிரச்சனை ஒன்று வரலாம். அதே கோரிக்கைகள் அதே கிளைம்ஸ் கொடுக்கும் போதும் இப்பத்த கால சூழ்நிலைகளும் முந்திருந்த கால சூழ்நிலைகளும் மாறி இருக்கின்றது. சோ அந்த மாற்றங்கள் சில நேரம் அவர்களுக்கு ஒரு பிரச்சனையாக வரலாம்.
பல வருடங்கள் காத்திருந்த பின்னர் தன்னுடைய பாதுகாப்பு கோரிக்கைகள் தற்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்ற பொழுதும், தான் தற்காலிக பாதுகாப்பு விசாவிற்கு விண்ணப்பிக்கக்கூடிய சூழ்நிலை தற்பொழுது நிலவுவதாகவும், அவ்வாறு தான் விண்ணப்பித்தாலும் தன்னுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்படக்கூடிய சாத்தியக்கூறு தற்பொழுது இருப்பது தனக்கு விசனத்தை ஏற்படுத்துவதாக கூறுகிறார் இந்த புகலிட கோரிக்கையாளர்.
இவ்வளவு காலம் காத்திருந்து 2015 எனது பாதுகாப்பு விசா விண்ணப்பம் பரிசீலிக்கப்பட்டு என்னை இந்த அரசாங்கம் அகதியாக ஏற்றுக்கொண்டது. ஏசியோவின் பரிசோதனை இப்பதான் முடிந்திருக்கிறது. எல்லாம் முடிந்து போனது பிறகும் நான் இப்போ தற்காலிக விசாவுக்கு திரும்பவும் விண்ணப்பிக்க வேண்டும். இந்த விண்ணப்பத்தை அரசாங்கம் நிராகரிக்கலாம். அதை நினைக்கும் போது எனக்கு பயமா இருக்கிறது.
ஆனால் August 2012 பிறகு புகலிடம் தேடி வந்தவர்களில் தற்காலிக பாதுகாப்பு விசாவிற்கு விண்ணப்பிக்க தகமை பெற்றவர்களுக்கு தற்பொழுதைய அரசு சட்ட உதவிகள் வழங்காததினால் அவர்கள் பாரிய சிரமங்களை எதிர்நோக்குவதாகவும், மேலும் அவர்களின் விண்ணப்பத்தில் முன்வைக்கும் பாதுகாப்பு கோரிக்கைகளை பின்னர் திருத்திக் கொள்ளும் சந்தர்ப்பம் அவர்களுக்கு வழங்கப்படுவது இல்லை என்றும், அவர்களின் TPV கோரிக்கைகளை திணைக்களம் நிராகரிக்கும் பட்சத்தில் அவர்கள் தற்பொழுதைய நடைமுறையில் மறுபரிசீலனைக்கு ட்ரைபியூனல் நியாய சபையை நாட இயலாது என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் ஏற்கனவே சமர்ப்பித்த ஆவணங்களை மட்டும் வைத்துக் கொண்டு திணைக்களமே மறுபரிசீலனை செய்யும் என்பதினால் அவர்களின் TPV விண்ணப்பம் அனுபவம் மிக்க குடிவரவு முகவர்களின் உதவியுடன் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்ற ஆதங்கங்கள் அதிகரித்து வருகின்றன. இதுகுறித்து ஆஸ்திரேலிய தமிழர் பேரவையின் அகதிகளுக்கான செயற்பாட்டாளர் பாலா விக்கி அவர்கள் இவ்வாறு கூறுகிறார்.
முன்னரெல்லாம் இவ்வாறான சட்ட ஆலோசனைகள் வழங்குவதற்காக ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் அனுசரணையான சில சட்ட அமைப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. இப்போது புதிதாக வந்திருப்பவர்களுக்கு, அண்மை காலமாக வந்திருப்பவர்களுக்கு அந்த வசதி கிடையாது. அவர்கள் தாமாகவே சட்டத்தரணிகளை ஏற்பாடு செய்து கொள்ளுகிற ஒரு தேவை இருக்கிறது. ஆகவே இவர்கள், அதாவது புதிதாக விண்ணப்பிக்க போகிறவர்கள், உரிய சட்ட ஆலோசனையை அல்லது இது சம்பந்தமான விவரங்களை சரியாக தெரிந்தவர்களிடமிருந்தான ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளாமல் விண்ணப்பிப்பதில் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இவர்களுக்கு இந்த 2வது 3வது வாய்ப்புகள் மிகவும் குறைவு, இல்லை என்றே சொல்லலாம். ஆகவே முதல் தடவையாக இவர்கள் விண்ணப்பிக்கும் போதே எல்லா தகவல்களையும் கொடுக்க வேண்டிய தேவை காணப்படுகிறது. தேவையான ஆவணங்கள் எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும் என்றால் மேலதிகமாக இவர்கள் ஆவணங்களை கொடுப்பதற்கோ அல்லது தகவல்களை சேர்த்துக் கொள்வதற்கோ இவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட மாட்டாது என்ற நிலைமை இருப்பதாலும், உரிய முறையிலான சட்டத்தரணிகள் இவர்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்பதில் ஒரு தெளிவின்மை இருப்பதாலும், எல்லா தகவல்களையும் சேர்த்துக் கொண்டு கிளைம் என்று சொல்லப்படுகிற தாம் ஏன் பாதுகாப்பு கோருகிறோம் என்ற விவரங்களை உரிய முறையில் கட்டமைக்கிற அந்த கவனமான ஒரு செயற்பாட்டை இவர்கள் செய்வது மிகவும் முக்கியம் என்றுதான் நாங்கள் பார்க்கிறோம்.